இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, The Voice of Hope, புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-3-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, கஷ்டத்தோடு துன்பத்தோடு உம்முடைய வார்த்தைக்காக அவளோடு காத்திருக்கிறவர்களை உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறேன். தேவன் நீர் அவர்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று என்ற செய்தியினுடைய தலைப்பு எலும்பில் எலும்புகள், போன்ஸ் ஆஃப் த போன்ஸ். எசேக்கியேல் 37:3, 4 ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். கர்த்தர் உங்களை தம்முடைய எலும்பின் எலும்பாக, மாம்சத்தில் மாம்சமாக, இரத்தத்தில் இரத்தமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இது மாபெரும் இரகசியமாய் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனிலிருந்து எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். ஆதியாகமம் 2:22-23 வசனத்தில் இதை நாம் வாசிக்கின்றோம். ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பின போது, உண்டாக கடவது என்று வார்த்தையினாலே ஏவாளை சிருஷ்டிக்கவில்லை. களிமண்ணை எடுத்து வணைந்து உருவாக்கவும் இல்லை. ஆதாமுக்கு நித்திரை வரப்பண்ணி முதல் ஆபரேஷனை கர்த்தர் ஆதாமுக்கு வெற்றிகரமாக நடத்தி ஒரு விலா எலும்பை எடுத்து அதிலிருந்து ஏவாளை சிருஷ்டித்தார். அதாவது, ஏவாளை சிருஷ்டித்து ஏவாளுடைய இடத்திலே ஆதாமுடைய விலா எலும்பை அங்கே தேவன் வைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது ஈதேன் தோட்டத்திலிருந்து என்னோடு கூட நாம் அநேக காரியங்களை குறித்து நாம் அங்கே பார்ப்போம். அங்கே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு ஒரு மனவாட்டியை உண்டாக்க தீர்மானித்தார். அதாவது, ஆதாமுக்கு ஒரு மனவாட்டியை தீர்மானித்தார். அதற்காக அவரை நித்திரை அடையும்படி செய்தார். இங்கே பார்க்கும் பொழுது ஆதாமுக்கு நித்திரையை தேவன் கட்டளையிட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது யோவான் 19:34 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, போர் சேவகர்களில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. எப்படி ஆதாமுக்கு நித்திரையை வர வைத்து அங்கே ஏவாளை தேவன் சிருஷ்டித்தாரோ, அதை போலவே பாவ மனிதனாகிய நாம், அதாவது திருச்சபையாகிய மனவாட்டியாகிய நம்மை மீட்கும்படி கிறிஸ்து மரித்தார் என்று நாம் வேதாகமத்திலே பார்க்கின்றோம். பவுல் இந்த இரகசியத்தை பற்றி, நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம், இந்த ரகசியம் பெரிது என்று எபேசியர் 5:30-32 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் யார், அதாவது நாம் தேவனால் இரட்சிக்கப்பட்டோம் என்றால் நாம் யார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். இரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீங்கள் யார்? ஆம், நீங்கள் கிறிஸ்துவின் மனவாட்டியாக கர்த்தருடைய எலும்பாக இருக்கிறீர்கள். தலையாகிய கிறிஸ்துவுக்கு சரீரமாக இருக்கிறீர்கள். அவருடைய மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் பங்காளிகளாக இருக்கிறீர்கள். கிறிஸ்து உங்களுக்கு ஆத்தும மனவாளனாக இருக்கிறார். திருவிருந்து ஆராதனை எடுக்கும் போதெல்லாம் அதை நீங்கள் நினைவு கூறுகிறீர்கள். நீங்கள் அவருடைய எலும்புகளாக இருக்கிறபடியால் அவரது எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படக்கூடாது என்பதில் அவர் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். அவருடைய மாம்சம் சவுக்கடிகளால் அடிக்கப்பட்டது, உளப்பட்ட நிலம் போல் இருந்தது, தலையிலே முள்முடி என்று வேதனையை தேவன் அங்கே அனுபவித்தார். கைகளும் கால்களும் ஆணிகளால் கடாவப்பட்டிருந்தன. ஆனால் அவருடைய எலும்பையோ முறிக்கப்படும்படி அவர் ஒப்பு கொடுக்கவில்லை. பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா ஆட்டின் ஒரு எலும்பு கூட முறிக்கப்படக்கூடாது என்பது கர்த்தருடைய பிரமாணம். யாத்ராகமம் 12:46, எண்ணாகமம் 9:12. எலும்பு முறிக்கப்படக்கூடாது என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. அதாவது, நீங்கள் எந்த விதத்திலும் மனமுடைந்து போய் விடக்கூடாது, சோர்ந்து போய் விடக்கூடாது, அவிசுவாசத்தினால் அத்தைரியம் அடைந்து விடக்கூடாது. எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஜனனிடமிருந்து ராஜாவிடமிருந்தும் எதிர்ப்பு வந்தபடியினால் மிகவும் மனமுறிவடைந்து போனார். எரேமியா 20:9 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தேவன் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றான். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்னியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. இங்கே எரேமியாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவருக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவை குறித்து இங்கே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், தேவன் தான் எரேமியாவுடைய இருதயத்திலே பேசியிருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தேவன் தான் எரேமியாவுடைய இருதயத்திலே பேசி அவரை தேற்றியிருக்கிறார் என்று பார்க்கின்றோம். பாருங்கள், மனமுடைந்த எரேமியாவின் எலும்புகள் கர்த்தர் தம்முடைய அக்னி அபிஷேகத்தை இறங்க பண்ணினார். இன்றைக்கு நீங்கள் முறிந்த ஆவியோடும் பலவித சோர்வுகளோடும் துக்கங்களோடும் நின்று கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கே உங்கள் எலும்புகளில் தமது அக்னி அபிஷேகத்தை ஊற்றி உங்களை உயிர்ப்பிக்க ஆவல் உள்ளவராயிருக்கிறார். அவர் உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிறார். எசேக்கியல் 37:1-6 நாம் வாசிக்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவின் எலும்புகளுக்குரிய மனவாட்டியாய் இருக்கிறீர்கள். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை எல்லா மனச்சோர்வுகளிலுமிருந்து தூக்கி எடுத்து உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்புவார். ஒருமுறை தாவீது மனம் முறிவடைந்து, நான் மௌனமாகி ஊமையாயிருந்தேன், நல் மனதனையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்து என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் என்றான். சங்கீதம் 39:2-3 வாசிக்கும் பொழுது தாவீது எவ்விதமாக சோர்வடைந்திருந்தார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் எவ்விதமாக அங்கே பரிசுத்த ஆவியானவர் தாவீதுக்கு உற்சாகமாக ஊக்குவித்து நடத்தினார் என்பதை குறித்தும் நாம் பார்க்கின்றோம். மிகப்பெரிய தீர்க்கதரிசியான எலியாவிற்கு யோசபால் ராணி கொடுத்த சவால் மனம் சோர்வை உண்டு பண்ணினது. ஒரு சூறை செடியின் கீழே படுத்து போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று கதறினார். 1 Kings 19:4 நாம் வாசிக்கின்றோம். அந்த சோர்வை நீக்க கர்த்தர் பெருங்காற்றையும் பூமி அதிர்ச்சியையும் அக்கினியையும் அனுப்பினார். அக்கினிக்கு பின் கர்த்தருடைய மெல்லிய சத்தம் உண்டாயிற்று என்று 1 Kings 19:12 நாம் வாசிக்கின்றோம். முறிந்த ஆவி எலும்புகளை உலரப்பண்ணும். ஆகவே நீங்கள் சோர்வடைந்து முறிவடைந்து போகக்கூடாது. சங்கீதம் 34:20 இவ்வனமாக சொல்கின்றது, நீதிமான்களுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தேவன் உங்களை பாதுகாத்திருக்கிறார், பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். எலியாவின் நாட்களிலே கர்த்தர் பலிபீடத்தின் மேல் தம்முடைய அக்னியை போட்டார். இன்றைக்கு உங்களுடைய எலும்புகளே கர்த்தருடைய பலிபீடமாகவும் கர்த்தருடைய அக்னி இறங்கும் இடமாகவும் இருக்கிறது. பூமியின் மேல் அக்னியை போட வந்தவர் உங்களில் அந்த அக்னி பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறார். லூக்கா 12:49. எலிசாவின் எலும்புகளை குறித்து நாம் படிப்போம். எலியாவுக்கு பின்பு தீர்க்கு தரிசன ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முன் வந்த எலிசாவுக்கு கர்த்தர் 2 times ஆவின் வரத்தை கொடுக்க சித்தமானார். ஒரு தலைமுறைக்கு பின்னால் அடுத்த தலைமுறை வரும்போது அபிஷேகம் 2 times பெருக வேண்டும். கடந்த தலைமுறையிலிருந்து அநேக பரிசுத்தவான்கள் இப்பொழுது வேக வேகமாக உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள். ஒரு பரிசுத்தவான் மரிக்கிறார் என்றால் ஏனோ தானோவென்று நீங்கள் கை கட்டி இருந்துவிடக்கூடாது. அந்த அபிஷேகம் அக்னியை 2 times அல்லது 10 times அல்லது 1000 times உங்கள் மேலே இறக்கி வரும்படி ஜபிக்க வேண்டும். ஆம், இயேசு கிறிஸ்து அவர் மரித்து பரமேறும் பொழுது அங்கே பார்க்கும் பொழுது சீடர்களுக்கு அங்கே இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் வல்லமையை கொடுத்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இங்கே ஒரு நபர் மரிக்கிறார், கிறிஸ்துக்குள் இருக்கிற ஒரு மரிக்கிறார் என்றால் அவருடைய இடத்தை நிரப்பும்படி தேவன் இன்னொரு ஊழியக்காரனை அல்லது இன்னொரு விசுவாசியை அங்கே தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் ஜெபித்து தேவனுடைய திட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று நம்ம என்ன பண்றோம் சொன்னா பார்க்கின்றோம். பாவமா அபிஷேகமா? இன்று நம்முடைய வாழ்க்கையில எது அதிகமாக இருக்கிறது? தேவன் நம்மை அபிஷேகம் செய்திருக்கிறார், அவருடைய அபிஷேகம் இருக்கின்றதா அல்லது பாவம் இருக்கிறதா என்பதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். சிலருடைய எலும்புகளில் பாவம் தங்கியிருக்கும், சிலருடைய எலும்புகளில் அபிஷேகம் தங்கியிருக்கும். அவன் எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களால் நிறைந்திருக்கிறது, அவனோடு கூட மண்ணிலே படுத்து கொள்ளும். யோபு 20:11 நாம் வாசிக்கிறோம், அவர்களுடைய அக்கிரமம் தங்கள் எலும்புகளின் மேல் இருக்கும். எசேக்கியேல் 32:27 சங்கீதக்காரன் சொல்கிறார், என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை. சங்கீதம் 38:3 அதே நேரம் நச்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நீதிமொழிகள் 15:30 இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். நீதிமொழிகள் 16:24 கத்தருடைய வாக்கு தத்துவம் என்ன? அவர் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஏசையா 58:11 நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, உங்கள் எலும்புகள் பசும்புள்ளை போல செழிக்கும். ஏசையா 66:14 தேவ பிள்ளைகளே, உங்கள் எலும்புகளில் அபிஷேகம் எண்ணெய் நிரம்பி இருக்கட்டும். அதாவது உங்களுடைய உடலில் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கட்டும். உங்களுடைய ஆத்மாவில் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. எலும்புகள் உள்ள அபிஷேகம்தான் கர்த்தருடைய வருகையில் உங்களை உயிர்ப்பிக்கும் என்று அநேகர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் என்று பார்க்கும் பொழுது, அதாவது நீங்கள் உண்மையிலே கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு ஒரு மனமாற்றம் அடைந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழும் பொழுது, நீங்கள் வாழும் பொழுது அன்றைய வருகையிலே நீங்கள் உயிர் பெற்று எழுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். யாருக்கு என் அபிஷேகம் கொடுப்பது, யாரை அக்னி ஜோலை ஆக்குவது என்று கர்த்தருடைய கண்கள் எதிர்பார்ப்போடு உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அதாவது யார் மேல் பரிசுத்த ஆவியானவரை பொழிய வேண்டும், வரங்களை பொழிய வேண்டும், யாரை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எலேசா மறித்த பின்பும் அவருடைய எலும்புகளை அவர்கள் புதைத்து வைத்தார்கள், அதாவது அவருடைய சரீரத்தை புதைத்து வைத்தார்கள். ஆனால் அந்த சரீரத்தின் மேல் இன்னொரு மறித்த சடலம் விழும் பொழுது அந்த சடலம் உயிர் பெற்று எழுந்தது. ஏனென்றால் அந்த எலும்புகளிலே வல்லமை இருந்தது என்று நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஆகையால் தான் ஆண்டவர் சொல்கின்றார், நீதிமன்களுடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. ஆம், கர்த்தர் உங்களை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது யோசேப்பின் எலும்புகளை குறித்து நாம் படிக்கலாம். ஆதியாகமம் 50:25 தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களா என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரிடத்தில் ஆணை விடுத்து கொண்டான். 17 யோசேப்பு எகிப்துக்கு போனார். 30 பார்வோனுக்கு முன்பாக நின்று எகிப்துக்கு அதிபதியாக பெரும் போற்று கொண்டார். எகிப்தில் வந்த கொடிய பஞ்சத்தை எல்லாம் தம்முடைய ஞானத்தாலே ஜனங்களை போஷித்தார். 80 முழு எகிப்துக்கும் அதிபதியாய் இருந்தார். இப்பொழுதோ 110 அவர் மரிக்கும் நேரம் வந்தது. தன் சகோதரரை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோப்புக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்திற்கு போக பண்ணுவார், அப்பொழுது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களா என்று சொல்லி ஆணை விடுவித்து கொண்டார். இதை குறித்து அப்போஸ்தலர் பவுல், விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். எபிரேயர் 11:22 இரண்டாவது வருகையில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அந்த நேரம் தன் எலும்புகளும் கானானில் உள்ள தனது முற்பிதாக்களின் எலும்புகளும் ஒன்றாய் உருப்பிக்கப்படும். கரம் கோர்த்து கத்தருக்கு எதிர்கொண்டு போக வேண்டும் என்பதே யோசேப்பின் எலும்புகளின் தரிசனமாய் இருந்தது. இனி கிறிஸ்துவின் வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர் பெற்று எழுவார்கள் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது எத்தனையோ பேருக்கு சுகத்தை கொடுத்தார், வியாதியிலிருந்து அவர்களை விடுதலை பண்ணினார் என்று நாம் பார்க்கின்றோம், மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார் என்று நாம் பார்க்கின்றோம். இவை அனைத்துமே எப்படி நிகழ்ந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வல்லமை அனைவரோடு மேலும் இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். எலும்புகள் என்றால் அது வெறும் எலும்புகள் மாத்திரமல்ல, எலும்புகளோடு கூட இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய சதைகள், சதைகளோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய சரீரம், சருரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய கை, கால், கண்கள், மூக்கு, வாய் என்று நாம் சொல்லலாம். ஆகையால் நாம் ஆண்டவருடைய சரீரமாக இருக்கிறோம். இப்பொழுது நாம் 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கும் பொழுது, தேவன் தங்கக்கூடிய ஆலயம் நீங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவன் தங்கக்கூடிய ஆலயம் நாம் தான். தேவன் நம்முடைய இருதயத்திலே தங்குகிறார். அப்படி என்றால் இன்று நம்முடைய சரீரம்தான் தேவன் தங்கக்கூடிய ஆலயமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். யோசேப்புடைய எலும்பை குறித்து நாம் படிக்கும் பொழுது யோசேப்புடைய நம்பிக்கை என்னவாக இருந்தது என்றால், நான் தேவனுக்குரியவன், நான் தேவனுக்கு சொந்தக்காரன், இந்த சரீரம், இந்த எலும்புகள் தேவனுக்கு சொந்தமானது என்ற நம்பிக்கையோடு கூட அங்கே யோசேப்பு இருந்ததை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோசேப்பை போல நாமும் நம்முடைய சரீரமும் தேவனுக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் ஆதாமை அவருடைய எலும்பிலிருந்து ஏவாளை சிருஷ்டித்தார் என்று அங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் தமது சாயலாக சிருஷ்டித்தார். அது விஷயமாக நாம் சொல்ல வேண்டுமென்றால், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், ஆதாமுடைய எலும்பை எடுத்து அங்கே தேவன் ஏவாளை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வேதாகமத்திலே பார்க்கிறோம், முதலாம் ஆதாம் அவர் பாவத்திலே விழுந்து போய்விட்டார். இரண்டாவது ஆதாமாகிய கிறிஸ்து வந்து திருச்சபையை ரட்சித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆம், இன்று நீங்களும் நானும் அவருடைய உணவாட்டிகளாக நம்மை ரட்சிக்கவே கிறிஸ்து இந்த பூமிக்கு ஜீவனை கொடுத்து நமக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கிறார்.
ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி biblee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC at sudadvenst.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கள்ளைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை இதரோடு கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.